டாக்டர் சாம்சன், தாங்கள் இதுவரை பலருக்கு சிகிச்சை அளித்துள்ளீர்கள். அவற்றில் தங்களது மனதை விட்டு நீங்காத சிகிச்சைகள் சில இருக்கும். அவை பற்றியும் நாங்கள் அறிய விரும்புகின்றோம்.
குறிப்பாக ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் மட்டும் கூறுறேன். இந்த இடுப்பு சந்து மூட்டுன்னு சொல்கிறோம், ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பந்து கிண்ண மூட்டு. அது சேதமடைந்து போகும்பொழுது அதற்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் என்று ஒரு நவீன சிகிச்சை இருக்கிறது. நான் இங்கு வந்து சேர்ந்த 1986-87 இந்த வருடங்களில் திருச்சியில் யாருக்கும் அது செய்ய முடியாது. ஆகவே மற்ற சுற்றுப்புறம் உள்ள மற்ற டாக்டர்களும் என்னை கேட்டு நீங்கள் இந்த ஆப்ரேஷன் எங்கள் பேஷண்ட்டுக்கு செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பர், ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர், ஒரு எக்ஸ்ரே கொண்டு வந்து என்கிட்ட காட்டி, இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த பேஷண்டால் இங்கே வர முடியாது, நம்ம வத்தலகுண்டில் லெனார்டு ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்ரே பார்த்தா எனக்கு பகீர்ன்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில் அந்த ஹிப் ஜாயிண்ட் இருந்தது. இது எப்படி நான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு நான் மனசில் ரொம்ப ஒரு ஐயத்தோடு இருந்தேன். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வேறு யாருமே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அந்த குழந்தை ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருந்தது, 16 வயது குழந்தை. 16 வயது ஆனால் கூட அதை பார்த்தா 12 வயசு மாதிரி தான் அதனுடைய உடல் அளவு இருக்கும். ரெண்டு கால்களும் அந்த இடுப்பு டைட்டாக போயிடுச்சு, ஹிப் ஸ்டிஃப்னஸ்னால கால்களை அகற்றக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது மலஜலம் கழித்தாலும் கால்களை அகற்றி சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிலை, மிகவும் ஒரு பரிதாபமான நிலை. இதை தாண்டி வரும்பொழுது அந்த குழந்தைக்கு பூப்பு மெய்து விட்டது. அப்போ பீரியட்ஸும் வரும்பொழுதும் சுத்தம் பண்ண முடியாத நிலை. இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையாக அந்த குழந்தை இருந்தது. அந்த அனாதை ஆசிரமத்திலேருந்து அந்த குழந்தையை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டாங்க, ஏதாவது பண்ணி குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த அனாதை ஆசிரமத்தில் அந்த குழந்தை இல்லை. சிஸ்டர்ஸ் மட்டும் நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்யணுமேன்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகவே நாங்கள் இங்கேருந்து ஒரு குழுவாக 5 டாக்டர்கள் இங்கேருந்து நாங்கள் போனோம். இங்கேருந்தே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், உபகரணங்களை எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி பேக்கெட்லாம் போட்டு எடுத்துகிட்டு என்னுடைய சொந்த கார்லேயே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சோம். முதல்ல ஒரு சைடில் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே உள்ள ஒரு MS ஜெனரல் சர்ஜரி டாக்டர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு குழந்தையை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் கவனிக்கிறதாக வச்சுட்டு வந்துட்டோம். இங்கேருந்து ஃபோன் பண்ணி விசாரித்து கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணோம். அந்த குழந்தைக்கு கால் நல்லா அகட்ட முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷம். தன்னை சுத்திகரிப்பதுக்கு முடியுதேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அது அடுத்த கால் எப்போ பண்ணுறீங்க, அடுத்த கால் எப்போ பண்ணுறீங்க. அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் சிஸ்டர்ஸுக்கும் ஒரே ஆர்வம். அவங்க வந்து கூப்பிட்டு எங்களை இது பண்ணாங்க. அதனால் 6 வாரம் கழித்து அடுத்த காலையும் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் அதுக்கு பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு நடக்கிறது, அப்புறம் பிடிக்காமல் நடக்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். அந்த குழந்தை ஆசிரமம் திரும்பி போயிடுச்சு. நான் நினச்சிட்ருந்தேன், 1.5 வருடம் கழித்து நான் ஒரு விஞ்ஞான கட்டுரை ஒன்று படைப்பதற்காக, நான் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்கன்றத ஃபாலோ அப்புக்காக நல்லா நிறையா பேஷண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த பேஷண்ட் வர முடியாதுன்றதுனால நம்ம அந்த அனாதை ஆசிரமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர், என்னுடைய நண்பர், அவரும் நானும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து வத்தலகுண்டுக்கு போனோம். போய் அந்த ஆஸ்பத்திரியில் விசாரித்து அந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அந்த ஆசிரமத்தை தேடி போனோம். ஆசிரமத்தை தேடி போனால் அங்கே உள்ள வார்டன் அப்போ வெளியே போயிருந்தாங்க. அப்போ ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருந்தார், ஒரு வயதானவர். அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கிறோம், அவருக்கு எந்த பெண்ணை கேட்குறீங்க, இல்லை பெட்டுடனாக இருந்துச்சு, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம் வத்தலகுண்டு ஆஸ்பத்திரியில், ரொம்ப நாள் அங்கே இருந்துச்சு, தெரியலீங்களே அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம், எப்படி நான் அந்த குழந்தைய பார்க்க முடியலையேன்ட்டு. உடனே அவர் என்ன சொன்னார், நான் வேணால் அங்கே உள்ள ஒரு இன்மேட் கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேரை சொல்லி கேட்டார். அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளை தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிருச்சே, எப்படி வீட்டுக்கு போச்சு, இப்போ தான் அதுக்கு நிற்க முடியுது, நடக்க முடியுதுல்ல, அதனால் அவங்க பெற்றோர்கள் வந்து சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு மகிழ்ச்சி. உடனே ஒரு கிளார்க், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியரை பிடிச்சி அவருக்கு காசு கொடுத்து பஸ் எடுத்து நீங்கள் மதுரை பக்கத்தில் அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே போய் அந்த சைல்டை கூட்டிகிட்டு மதுரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்டூடியோவில் வச்சு இந்தந்த பொசிஷனில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எங்களுக்கு காட்டுங்கன்னு, அந்த கலந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் அனுப்பி அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, வெறும் முடம் நீக்கும் சிகிச்சை மட்டும் நம்ம செய்யலை, அந்த குழந்தைக்கு ஒரு விடிவையே கடவுளால் நம்ம கொடுக்க முடிந்தது. நம்ம மூலமாக பெற்றோர்கள் இருந்து கூட அதை அனாதை மாதிரி அனாதை ஆசிரமத்தில் போட்டிருந்தாங்க, இப்போ சந்தோஷமாக அது வீட்டு வேலையை செஞ்சுட்டு பெற்றோர் கூட சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தெரியும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை விஞ்ஞான கட்டுரை நான் வந்து இதை படைக்கும் பொழுது அந்த கான்ஃபரன்ஸ், இட் வாஸ் அ ஸ்டேட் ஆர்த்தோபீடிக் கான்ஃபரன்ஸ், அதில் போய் நான் இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லா கேசஸையும் பற்றி சொல்லிட்டு இந்த கதையும் சிறிதா சொன்னேன். அங்கே உள்ள மருத்துவர்கள் எல்லாம் அதை கேட்டு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் பேப்பர்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்கும். இந்த குழந்தையினுடைய இந்த சம்பவத்தினால எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க, ஒரு கோல்டு மெடல். எனக்கு மனசில் என்ன படிச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம இருந்தோம், வேறு யார் கூட இருந்திருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மளை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வச்சாரு. அதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ பாராட்டு கிடைக்குது. இது நமக்கு பாராட்டு இல்லை, இது இறைவனுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுன்னு நான் நினைத்தேன். இப்பொழுதும் அதை நினைக்கும் போது எனக்கு மனம் ரொம்ப நெகிழ்ச்சி அடையும். அது ஒன்று. இன்னொன்று வந்து, ஒரு இள வயது பையன், அவன் வந்து என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்ருக்கிறான். கெட்ட சகவாசத்தினால கெட்ட பழக்கங்கள், மது ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, போதை மருந்து, இந்த பழக்கம் ரொம்ப. இவங்க அப்பா வந்து ஒரு பிரின்சிபல் ஒரு காலேஜில், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். இவன் இப்படி பண்ணுறான்னொன்னு அவன் மேலே ரொம்ப வெறுப்பு, அவன் கூட பேசவே மாட்டார். அம்மா வந்து அவனுக்கு ரொம்ப செல்லம், திருட்டுத்தனமாக அப்பா கிட்ட இருந்து காசு எடுத்து அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவனை செல்லம் கொடுத்து கொடுத்து அவங்க வந்து பைக் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் பைக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க. அவன் காலேஜுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கும்பலோட சேர்ந்துக்கிட்டு அங்கே தண்ணி அடிச்சுட்டு போதை மருந்து எடுத்துட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வருவான். கேட்டால் நாங்கள் எல்லாம் கம்பைன் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு போய் சொல்லுவான். இது எங்களுக்கு தெரியாது, அப்புறம் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம். அப்போ ஒரு தடவை அவன் வந்து அந்த மாதிரி திரும்பி வந்துட்டு இருக்கும்போது காலையில் 3 மணி 4 மணி, ஹாஸ்டல் ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதுனால அந்த இதில் நிறைய போதையோடு திரும்பி வந்துட்டு இருக்கான். ஒரு பால் வண்டி, இந்த வேன் மாதிரி இருக்கும், ஏர்லி மார்னிங் தான் அவங்க மில்க்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ளை பண்ணுறதுக்காக கொண்டு போவாங்க. அந்த வண்டி வந்து இவனை அடித்து தூக்கி போட்டுருச்சு. ஒரு சைடு தொடை, கால் பகுதி, பாதம் பகுதி எல்லாமே நொறுங்கி போச்சு. இவன் அந்த போதையில் வந்து இங்கே வந்து சேர்ந்தான். ஆனால் பயங்கரமாக நடி வந்துட்டு அவன் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம நர்சஸ் எல்லாம் திட்டிட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தான். எமர்ஜென்சியில் அவனுக்கு நாங்கள் முதல்ல அவசர சிகிச்சை கொடுத்துட்டு கொஞ்சம் அவனை நிலை ஸ்டடி பண்ணிவிட்டு திருப்பி எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருந்தான். உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த டைமில். உடனே நர்சஸ்லாம் வெளியே போக சொல்லிட்டு கதவை சாத்திட்டு, எனக்கு எவ்வளோதான் கோபம் வருமோ அவ்வளோ கோபத்தில் நான் ஒரு மாணவனாக இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக இருந்திருப்பேனோ அந்த முரட்டுத்தனத்தோடு அவன்கிட்ட திட்டினேன். நீ தான் ஒரு பெரிய மாணவன், முரடன் நினச்சிட்ருக்கியாடா, நான் உன்னை விட முரடன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுன்னு திட்டினேன். நீ வந்து காலெல்லாம் சுக்குநூறாக ஒடிஞ்சு இங்கே வந்திருக்கிற, உனக்கு வைத்தியம் பண்ணி நல்லாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு நீ ஒத்துழைக்கலைன்னா காலெல்லாம் துண்டு துண்டாயிரும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டினேன். மிரட்டிட்டு அவன் அப்படியே அடங்கிட்டான். அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் வந்து நல்லா வைத்தியம் பண்ண முடிஞ்சது. உடனடியாக எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணோம். அவனுக்கு 4 முறை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியா இருந்தது. அதனால் அவன் ஆஸ்பத்திரியில் மிக நாட்கள் இருந்தான். எனக்கு முதல்ல அவனை திட்டினதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து எனக்கு மனசில் பயங்கர வேதனை. நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும்ல, அவன் தானே ஒரு சின்ன பையன், வேதனையில் இப்படி ஆயிட்டானே, அவன் சொல்லி வேதனையில் அவன் அந்த மாதிரி கத்திட்டான், நம்ம வந்து முரட்டுத்தனமாக பேசிட்டோமே, இது ஒரு நல்லது இல்லையே, ஒரு முன்மாதிரி இல்லையேன்னு மனசில் ரொம்ப எனக்கு அரிச்சிட்டே இருந்தது. பட் அவனை நாங்கள் கண்டினியூஸாக இங்கேயே வச்சு வைத்தியம் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நல்லாயி கால்களை மடக்கி நீட்டி காலை ஊனி பிடித்து கொண்டு நடக்க எல்லாம் நல்லா ஆச்சு. ஆக அவனும் ரொம்ப ஒரு நல்ல பையனாக மாறிட்டே வந்தான். கடைசியில் அந்த பையன் வந்து ஒரு பான் அகெயின் கிறிஸ்டியனாக மாறிட்டான். இங்கே கிட்டத்தட்ட 2.5 மாதம் இருந்தான். அது முடியும் பொழுது ஒரு பான் அகெயின் கிறிஸ்டியனாக மாறினான். மாறிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் குச்சி வச்சு தான் மேலே நடந்துட்டு இருந்தான். அப்போவே என்கிட்ட வந்து, டாக்டர் நான் படிப்பை உடனே முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு போய் படித்து அந்த இளம் கலை இன்ஜினியரிங்கை முடித்தான். அதுக்கப்புறம் வந்து நாம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் கிராஜுவேட் போய் படித்து முடித்தான். முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை பெரிய கம்பெனியில் கிடச்சிது. யூரோப்பில் போய் வேலை பார்த்தான். அப்புறம் ஹீ கம்ஸ் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து எங்களை வந்து பார்ப்பான். பார்க்கும்போது எங்கள் மேலே அவ்வளோ ஒரு நன்றியோட, ஒரு அட்மிரேஷனோட எங்களை வந்து நன்றி சொல்லுவான். அப்போ நான் சொல்கிறது, நீ எங்களுக்கு நன்றி சொல்கிறத விட கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் சொல்ல, ஆமாம் டாக்டர், நான் அதை முதலே உணர்ந்துட்டேன், அதனால தான் நான் வந்து ஒரு பானகேன் கிறிஸ்டியனாக மாறி இருக்கிறேன், அதனால் என்னை நான் கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன், இருந்தாலும் கடவுள் உங்கள் மூலமாக எனக்கு உதவி செய்ததுனால தான் நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ அன்பு கூறுறேன்னு சொன்னான். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. நாம் நேரடியாக நற்செய்தியை கூறவில்லை, பைபிளிலிருந்து அவனுக்கு வசனங்களை போதிக்கவில்லை, ஆனால் நாம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நன்மை செய்யும் பொழுது இந்த மருத்துவமனை நாம் நடந்து கொண்ட விதம், முதலில் அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக அவனை நடத்தினேன், ஆனால் அதுக்கு பிறகு அவனிடம் இருந்து காட்டிய அன்பு, அவனிடம் காட்ட பரிவு, ஏன்னா 2.5 மாதம் அதுக்கப்புறம் என்னுடைய கையடியில் அவன் இருந்திருக்கிறான். அப்போ அவன் இவ்வளோ முரட்டுத்தனமாக ஒரு திட்டினவர் வந்து இப்படி வித்தியாசமாக நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரேன்னு மனசில் அவனுக்கு ஒரு பாதிப்பு. இது அவனுக்கு கடவுள் மேலே ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை கொடுத்து அவன் வந்து நல்ல பையனாக மாறி இப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவனை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, அவன் அங்கே போயிருக்கான் டாக்டர், இந்த வேலையில் இருக்கிறான்ட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்கார். அவங்ககிட்ட பேச மறுத்த அவனுடைய தந்தையார் அவனை பற்றி பெருமையாக என்னிடம் வந்து கூறுகிறார். இதெல்லாம் வந்து ஹவு மேன் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எனக்கு தெரியுது. அதனால் நான் வந்து இந்த பையனையும் நான் எப்போதுமே ஒரு மனசில் நினச்சிட்ருக்கிறேன். கடவுளுடைய வழி நமக்கு தெரியாமலேயே, நாம் டைரெக்டாக முயற்சி செய்யாமலே, நம்ம வந்து அவன்கிட்ட போதிக்கலை, ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் கடவுள் அவன் மனதில் வேலை செய்து பரிசாவின் மூலமாக அவனை வந்து நல்ல முறையில் மாற்றியிருக்கிறாரு. இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்.